நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் பேராசிரியர் அம்பலவான பிள்ளை நிர்மலதாஸ்.
வணக்கம்.
மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடன் பேசுவது குறித்து மகிழ்ச்சி. நேற்று ஃபேஸ்புக் பல பக்கங்களிலிருந்தும் செய்திகளை அகற்றிவிட்டது. அது ஏன் நடந்தது என்று அதற்கான பின்னணியை நேர்களுக்கு விளக்குவீர்களா?
ஆமாம், ஃபேஸ்புக் முக்கியமாக அவர்களுடைய பிளாட்ஃபார்மில் இருந்து நாம் பார்க்கக்கூடிய நியூஸ், ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகின்ற செய்திகளை அவர்கள் அகற்றி இருக்கிறார்கள். இதன் பின்னணி தற்பொழுது பாராளுமன்றத்தில் போய்கொண்டிருக்கும் நியூஸ் மீடியா அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மேண்டேட்டரி பார்கெனிங் கோட் பற்றிய ஒரு சட்ட திருத்தத்தின் மத்தியில் ஏற்பட்டது. கடந்த வருடம் இந்த சட்டத்திற்கான ஆரம்ப வேலைகள் நடந்து கொண்டிருந்த பொழுதே ஃபேஸ்புக் அந்த எச்சரிக்கை முன்வைத்திருந்தது. அதாவது இந்த சட்ட திருத்தமானது எப்படி ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் எவ்வாறு மக்கள் செய்தியை பார்க்கிறார்கள் என்பதையும் இந்த அரசாங்கம் உணரவில்லை. எனவே இது சமூக வலைத்தளங்களின் இணைப்புக்கு இது ஒரு இடைக்கீடாக இருக்கும் என்றும், இதனால் தாம் ஆஸ்திரேலியாவில் செய்திகளை ஃபேஸ்புக் என்ற பிளாட்ஃபார்முக்குள் கொண்டு வருவதை தாம் தடை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம் என்று எச்சரித்து. ஆனால் ஃபேஸ்புக் நேற்று எடுத்த இந்த முடிவு வந்து அவர்களது பாவனையாளர்களை எந்தவித ரீதியிலும் கரசனை எடுக்காமல் ஒரு மிகவும் ஒரு அதிகப்படியான ஒரு தடையாகத்தான் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஃபேஸ்புக்கு புதிதாக இருக்காவிட்டாலும் ஃபேஸ்புக்கை பாவிக்கிறவர்களுக்கு பல வேறு அரசாங்க செய்திகளையும், முக்கியமாக சுகாதாரம் சம்பந்தப்பட்ட அல்லது பொது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட செய்திகளை ஃபேஸ்புக்கின் மூலமாக பார்த்து வருபவர்களுக்கு இது மிகவும் ஒரு பெரிய எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக மாறியிருக்கும். இதனால் பலர் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அந்த பாதிப்பை உணராத வரையிலோ அல்லது அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எச்சரிக்கையை தாம் அமல்படுத்த காட்ட வேண்டும் என்ற ஒரு முன்பிணைப்பில் செய்திருக்கலாம் என்றே கருத வேண்டும்.
ஆனால் இவர்கள் நேற்று செய்ய வேண்டியதன் அவசியம் என? இது இன்னும் சட்டமாக்கப்படவில்லையே.
ஆமாம், ஆஸ்திரேலியாவில் சட்டம் மாற்றப்படுவது பல விதமான படிமுறைகளின்படி போகும். முதலாவது கட்டமாக இந்த சட்டம் பாராளுமன்றத்தின் ஒரு பகுதிக்கூடாக சென்றிருக்கிறது, அடுத்த பகுதிக்கு போக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அடுத்த பகுதியில் உள்ள செனட் கமிட்டியும் இதற்கான ஆதரவை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ரெண்டு பிரதான கட்சிகளுமே இந்த சட்ட திருத்தத்திற்கான ஆதரவை கொடுத்து வந்திருப்பதை நாம் அவதானிக்க வேண்டும். இந்த ரீதியில் இந்த சட்டம் ஓரளவு நிறைவு செய்ய போகிறது என்ற ஒரு அச்சத்தில் அவர்கள் இந்த தடையை கொண்டு வந்திருக்கிறார்கள். காரணம், அது அமல்படுத்தப்படும் பொழுது இதை செய்திருந்தார்களானால் அவர்கள் அந்த சட்ட திருத்தத்திற்கு உட்பட மேண்டேட்டரி கோர்ட் என்ற இதன் கீழ் வந்து நியூஸ் ஏஜென்சியுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு வந்திருக்கும். சில பேர் சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் மேலதிகமாக சிந்தித்து செயற்பட்டிருக்கிறார்கள் என்று. காரணம், அவ்வளவுக்கான அவசரம் இல்லை என்று அநேகமானோர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.
இதே சூழலில் தான் கூகுளும் தள்ளப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூகுள் இந்த மாதிரி நடக்கவில்லை, அதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதோ?
கூகுளும் ஃபேஸ்புக்கும் இணையதளங்களை பாவித்து அல்லது சமூக வலைத்தளங்களை பாவித்து வர்த்தக விளம்பரங்களை மூலம் பெருமளவு லாபங்களை எடுத்து வருகின்றன. ஆனால் இரண்டு சேவைகளிலும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. கூகுளை பொறுத்தவரையில் அதிகப்படியான வருமானம் உள்ள ஒரு கம்பெனி. ஆஸ்திரேலியாவிலிருந்து வர்த்தக வருமானம் மட்டுமே 3 பில்லியனுக்கு அதிகமானது. ஆனால் ஃபேஸ்புக் 670 மில்லியன் அளவில் தான் அவர்களது கடந்த வருஷத்துக்கான வருமானம் இருந்தது. எனவே அவர்களுக்கிடையிலே சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் அண்மையில் வந்த ஆராய்ச்சிகளின்படி ஃபேஸ்புக்கின் மூலமாக 39% மக்கள் செய்திகளை பார்க்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வந்திருந்த நிலையில் ஃபேஸ்புக்கும் ஒரு முக்கியமான சமூக வலைத்தளமாக நாம் கருதி கொள்ள வேண்டும். அந்த ரீதியில் கூகுளினுடைய செயற்பாடு முதலில் ஒரே மாதிரி இருந்தது. ஆனால் திடீரென அவர்கள் இதன் பாதிப்பை உணர்ந்திருக்க வேண்டும். எனவே அந்த சட்டத்திட்டத்தில் எதிர்பார்த்தது போல 1-2 செய்தித்தளங்களுடன் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு இணக்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதைத்தான் இந்த சட்டம் உண்மையில் எதிர்பார்த்தது. காரணம், தற்போது இருக்கும் நிலையில் நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கோ அல்லது கூகுளோ வர முன்னம் ஒரு 2000 பார்த்தீர்களானால் இந்த செய்தி நிறுவனங்கள் ஏறத்தாழ 2 பில்லியன் வர்த்தக வருமானத்தை கொண்டிருந்தன. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்களால் வெறுமனே ஒரு 100-300 மில்லியன் வரை தான் இவர்களது வர்த்தக வருமானம் இருக்கிறது. எனவே இந்த இணையதளங்களின் வளர்ச்சியும் சமூக வலைத்தளங்களின் வளர்ச்சியும் பிரதான செய்தி நிறுவனங்களின் வருமானத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியதும் அவர்கள் வர்த்தக ரீதியிலான ஒரு இணக்கத்துக்கு வருவதற்கான மிகவும் அதிகமான ஏற்றத்தாழ்வு இந்த 2 கூட்டத்திலும் இருப்பதை அரசாங்கமும் பலவிதமான அவதானிப்புகளும் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். அதன் மையத்தில் தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றது. அதாவது இந்த டிஜிட்டல் வருமான சந்தையில் சமத்துவம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கம் தான் அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், அதை சட்டம் மூலம்தான் முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு வந்த பின்புதான் இந்த சட்டம் உருவாகியது. எனவே அதை முழுப்படியாக கூகுள் உணர்ந்திருக்கலாம், அதனால் அவர்கள் இணக்கத்திற்கு போயிருக்கலாம். ஆனால் பேஸ்புக் தொடர்ந்து சொல்வது கூகுளை போல தமது சேவை அல்ல, எனவே தங்களுடைய வருமானம் குறைவு, தாங்கள் அதிகப்படியான நன்மையை செய்தி தொடர்பு நிறுவனங்களுக்கு வழங்குகிறோம், காரணம் மக்கள் அதை மிகவும் இலகுவாக வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று. தமக்கு நேரடியாக வரும் பயனை விட தாமும் நிறைய பயன்களை செய்தி நிறுவனங்களுக்கு கொடுக்கிறோம் என்பது. ஆனால் அதை உண்மையாக நீங்கள் சீதூக்கி பார்த்திருந்தால் பேஸ்புக் உண்மையில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூகுள் போல அவர்களை விட மிகவும் குறைவான நிலைக்கு ஒரு இணக்கத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் பேஸ்புக்கின் நிலைப்பாடு அரசாங்கத்துக்கு நேரடியான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும் நோக்குடன் மக்களை பற்றி எந்த விதமான கவனமும் இல்லாமல் அத்தியாவசியமற்ற ஒரு திட்டமாகத்தான் நாம் கருதுகிறோம்.
SBS தமிழ் நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. செய்தி பகிர்வுகளை பேஸ்புக் முடக்கியிருப்பது குறித்து பேராசிரியர் அம்பலவான பிள்ளை நிர்மலதாஸ் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். இதை எப்படி அவர்கள் செய்தார்கள் பேராசிரியர்? ஏனென்றால் செய்தி பகிர்வுகள் மட்டுமே அகற்றப்பட்டிருக்கின்றன, அது எப்படி அவர்களால் செய்யக்கூடியதாக இருந்தது?
அவர்கள் பேஸ்புக் தொடங்கிய காலத்திலிருந்து அடிப்படையாக பலவிதமான தொழில்நுட்ப மாற்றங்களை ஏற்படுத்தி வந்தார்கள். எனவே அவர்களுடைய ஒரு விதமான வர்த்தக சேவை வந்து நீங்கள் பேஸ்புக் சமூக வலைத்தளத்தில் இணைக்கும் செய்திகளுக்கான தொடர்புகளை அவருடைய தொழில்நுட்பம் ஏற்கனவே அடையாளம் செய்து அவற்றை புறம்பாக உள்நடத்துகிறார்கள். அதன் மூலம் வர்த்தக விளம்பரங்களை அதனுடன் சேர்த்து அந்த செய்தியை வித்தியாசமாகத்தான் மக்களுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். தனியவே அவர்கள் அதை இணைக்கவில்லை. எனவே இது மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம். யாராவது செய்யக்கூடியதாக இருக்கும் என்றால் பேஸ்புக் தான் இதை உடனடியாக செய்திருக்க முடியும்.
இதுல இரண்டு கேள்விகள் வருகிறது பேராசிரியர். ஒன்று வந்து நேற்று கருவூல காப்பாளர் ஜாஷ் ஃப்ரைடன்பர்க் கூறியது போல பல அரச துறைகளின் பதிவுகளையும் அவர்கள் அகற்றியிருக்கிறார்கள், குறிப்பாக சுகாதாரம் நலம் குறித்த தரவுகள், ரெஸ்பெக்ட் என்கின்ற குடும்ப வன்முறை குறித்த தரவுகள், அவற்றை கூட அவர்கள் அகற்றியிருக்கிறார்கள்.
அவர்கள் என்னுடைய கணக்கெடுப்பு அவர்கள் இவை இந்த அமைப்புகள் எல்லாவற்றையும் ஒரு செய்தி பரிமாற்றல் என்ற ஒரு வகையில் அவற்றை ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும், அதாவது பேஸ்புக்கின் உள்நோக்கிய தொழில்நுட்பத்துக்குள்ளே. எனவே அவர்கள் இதை உடனடியாக அகற்றும் பொழுது அவர்கள் இதை சிந்தித்தார்களா சிந்திக்காமல் செய்தார்களா தெரியவில்லை. அடிப்படையாக அவை ஒரு செய்தி நிறுவனங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்க வேண்டும். காரணம் அநேகமாக இந்த தளங்களில் இருப்பது தகவல் பரிமாற்றலான நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டவை. எனவே அதையும் அவர்கள் செய்தியாக அணுகியிருக்க வேண்டும் என்பது எனது ஒரு கணக்கு.
இரண்டாவது கேள்வி என்னவென்றால் பேராசிரியர், செய்தி ஊடகங்கள் தாம் பகிர்கின்ற செய்திகளையே இவர்கள் அகற்றியிருக்கிறார்கள், அதுக்கு என்ன காரணம்?
அதாவது அவர்களுடைய அணுகுமுறை வந்து எந்த செய்தியையும் செய்தி நிறுவனங்களோ அல்லது அரசாங்க நிறுவனங்களோ எந்த தகவல் பரிமாற்றல்களையும் அவர்கள் செய்தியாக அணுகியிருக்கிறார்கள் இந்த தடையில். இதுக்கு காரணம் ஒன்று வந்து இங்கு கொண்டு வரப்படும் சட்ட திட்டத்தில் மூன்று விதமான தகவல் பரிமாற்றல்களை இந்த சட்டத்திட்டம் அடையாளம் கண்டுகொள்கிறது. ஒன்று, சாதாரணமாக நானும் நீங்களும் ஒரு இணையதளத்தை இணைக்கும் போது அதற்கான லிங்கை நாங்கள் ஷேர் பண்ணுகிறோம், அது ஒரு நேரடியான ஒரு இணைப்பை செய்யும் பொழுது அதுவும் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏற்கனவே இருக்கிற தகவல் பரிமாற்றல்களை அவர்கள் எடுத்து தமது ரீஃப்ரேம் என்று சொல்வார்கள், அதாவது தாங்கள் அதை புதிதாக ஒரு வித்தியாசமான விதத்தில் பாவனையாளர்களுக்கு அனுப்புகிறார்கள், அதுவும் அந்த சட்டத்திடம் தடுக்கப்படுகிறது. அது மட்டுமில்லை, பொதுவாக இணையதளங்கள் இருக்கிற தகவல்களை திருப்பி சமூக வலைத்தளங்களில் போடுவதையும் அந்த சட்டம் கொண்டுள்ளது. எனவே அநேகமானோரின் அந்த சட்டத்தின் மீதான எதிர்ப்பே இந்த மூன்று விதத்தையும் ஒரே நேரத்தில் உள்ளடக்கியதாக இருப்பதுதான் அநேகமான இணையதளம் சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களின் எதிர்ப்பு வந்து சாதாரண லிங்கையும் இந்த சட்டத்திட்டம் செய்தி பரிமாறலாக கருதுகிறது, அது ஒரு இணையதளத்தின் அடிப்படை தொழிற்பாட்டுக்கு எதிர்ப்பானது என்றது அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதே போல பேஸ்புக்கும் அந்த சட்டத்திட்டங்கள் வருவதால் அவர்கள் எல்லாத்தையும் அகற்றியிருக்கிறார்கள் போலும்.
சரி, அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட பேராசிரியர், ஏபிசி எஸ்பிஎஸ் போன்ற அரச நிதி பெற்று இயங்குகின்ற ஊடகங்கள் இந்த சட்டத்திற்குள் அடங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் ஏபிசி பேஸ்புக்கை பார்த்தால் நோ போஸ்ட் எட் என்று, அதாவது எந்த போஸ்டுமே இதுவரை பகிரப்படவில்லை என்பது போல் தெரிகிறது, அதாவது எல்லாவற்றையும் அகற்றிவிட்டார்கள். அதே நிலைதான் எஸ்பிஎஸ் வானொலியின் பேஸ்புக்கு நடந்திருக்கிறது. அனைத்து மொழிகளில் உள்ள எல்லா பகிர்வுகளும் அகற்றப்பட்டிருக்கிறது.
இதே கருத்தை தான் நான் முதல் வைத்திருந்தேன். அதாவது பேஸ்புக்கின் இந்த தடையானது ஒரு அதிகப்படியான ஒரு அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட தடை என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். இதையெல்லாம் அவர்கள் தவிர்த்திருக்கலாம், ஆனால் அவர்கள் தவிர்க்க விரும்பவில்லை. அவர்கள் மத்தியில் ஏதும் மாற்றம் ஏற்பட்டு நாளைக்கோ நாளண்டைக்கோ இந்த மாற்றங்கள் உருவாகலாம், சில மாற்றங்களை தாங்கள் கொண்டு வரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யாதது உண்மையிலேயே அவர்களுடைய பாவனையாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு அடி மாதிரி தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், அவர்கள் சிந்திக்கவில்லை என்றது படிவாக தெரிகிறது. அவர்கள் வந்து புரோட்டெஸ்டாகத்தான் இதை செய்திருக்கிறார்கள். மக்களும் சட்ட வல்லுநர்களும், அதாவது பாராளுமன்றத்தில் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர உரிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மத்தியிலும் இதை உருவாக்குவதற்காகவே இப்படி செய்திருக்கலாம் என்றுதான் நான் கருதுகிறேன்.
நீங்கள் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர், இருந்தாலும் இந்த கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். இது எங்கே போய் முடியும் என்று நினைக்கிறீர்கள்?
அநேகமாக ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் எப்படியும் இரண்டு பிரதான கட்சிகளிலும் ஆதரவும் இருப்பதால் சட்டம் அநேகமாக பாராளுமன்ற மூலமாக அமலுக்கு வரும் என்பதுதான் எனது கருத்து. ஆனால் பலவிதமான கருத்துக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கடைசி நேரத்தில் நான் சொன்ன மாதிரி மூன்று விதமான இதை அவர்கள் உள்ளெடுத்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தின் உருவாக்கத்தில் சில நேரம் அதில் ஒரு மாற்றம் ஏற்படலாம். காரணம், அந்த சாதாரண லிங்கை ஷேர் பண்ணுவது வந்து ஒரு அடிப்படை வெப் டெக்னாலஜி, அதாவது இணையதளத்தின் ஒரு அடிப்படை அம்சம். அதையும் இதுக்குள்ள இணைப்பது சில நேரம் இந்த இணையதளத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கலாம் என்பது பல பேருடைய கருத்து. இணையதளத்தை உருவாக்கிய பெர்னர்ஸ் லீ அவர்கள் கூட பாராளுமன்றத்துக்கு எழுதியிருக்கிறார் என நான் அறிந்தேன். எனவே இது சட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை. இதை பாராளுமன்றம் உண்மை நிவர்த்தி செய்யுமானால் இந்த பேஸ்புக் போன்ற நிறுவனங்களின் எதிர்ப்புகள் மிகவும் குறையும், அவர்கள் மனம் மாற்றம் பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
ஒரு சிக்கலான விடயத்தை மிக இலகுவாக எளிதாக மக்களுக்கு புரியும் வகையில் விளக்கியிருந்தீர்கள். நன்றி பேராசிரியர். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம்.
நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை தந்த எஸ்பிஎஸ் வானொலிக்கு மிக்க நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.